الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري இமாம் அபு ஜஃபர் அத்தஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய கொள்கை என்ற இந்த சிறு நூலை இப்னு அபில் அஸ் ரஹிமஹுல்லா அவர்களுடைய விளக்க உரைகளோடு படித்து வருகின்றோம். நம்முடைய நான்காவது அமர்வு இன்ஷா அல்லாஹ். இமாம் அவர்கள் இந்த நூலுக்கு ஒரு முன்னுரை கூறும் பொழுது முக்கியமான பல விஷயங்களை நமக்கு நினைவூட்டினார்கள். அதில் சில விஷயங்கள் மீதம் இருக்கின்றன, அவற்றை இன்ஷா அல்லாஹ் நாம் முடித்ததற்கு பிறகு நூலுக்குள் செல்வோம். இமாம் அவர்கள் இந்த இடத்திலே கூறியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களிலே ஒன்று, அதாவது அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றுவதன் மூலமாகத்தான், யார நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றுவதன் மூலமாகத்தான் இந்த தௌஹீதுடைய இல்மை நாம் சரியாக கற்றுக்கொள்ள முடியும். இன்று பொதுவா, அதாவது அந்த காலத்தில் இமாமுடைய இந்த காலம் இருக்கு பாருங்க, ஹிஜ்ரி 700வது நூற்றாண்டு, யார் இந்த விளக்க விரிவுரை எழுதுறாங்களோ ஷாரிஹ்னு சொல்லுவாங்க, விரிவுரை எழுதினவங்களுக்கு ஷாரிஹ். இவங்களுடைய காலத்தில் இந்த மதுஹபுகளுடைய ஆதிக்கம், அதே போல மதுஹபுகளுங்கிற பேரில் மற்ற தனி நபருடைய சிந்தனை சித்தாந்தங்கள் இதெல்லாம் புகுத்தப்பட்டு மார்க்கத்தினுடைய முகமே மாற்றப்பட்டு இருந்துச்சு, புரியுதா? அப்ப அவங்க இடத்துல நம்பிக்கை எப்படி மாறி இருந்தது என்றால், ஹதீஸ் எல்லாம் அவங்களுக்கு சும்மா இந்த ஒரு நம்ம ஊர்ல இந்த ஊறுகாய் வச்சிருப்பாங்கல்ல, வேணும்னா சும்மா தொட்டுக்கலாம் அவ்வளவுதான், அது இல்லைன்னா அது ஒரு பிரச்சனையே கிடையாது. இவர்களாம் உருவாக்கி வச்சிருந்தாங்க பாருங்க கல்வி, அந்த லாஜிக் கல்வி, தத்துவ கல்வி, ஃபல்சஃபான்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்குதான் ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருந்தாங்க. அதே அந்த அமைப்புல தான் இன்றைய மதரசாக்களும் இருக்கின்றன. இப்ப நாங்க படித்த மதரசா இன்னும் பெரும்பாலும் இந்தியால, அதே போல எகிப்துல, சவுதி அரேபியாவை தவிர பல இடங்களில் பரவி இருக்கக்கூடிய மதரசாக்களுடைய நிலைமை அப்படித்தான். ஹதீஸுக்கு ரொம்ப குறைவான முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ரொம்ப குறைவான முக்கியத்துவம். அதே போல குரானுடைய கல்விக்கு மற்றபடி பெரும்பாலும் அதிகமான நேரங்கள் அதிக முக்கியத்துவம் எதுக்கென்றால் இந்த தத்துவம் சார்ந்த இந்த ஃபல்சஃபா கிரேக்க தத்துவ கல்விகளுக்கு தான், அது சார்ந்த அதை உள்ளார புகுத்தப்பட்ட கல்விகளுக்கு தான் அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்படி அது அந்த முக்கியத்துவம் ஆரம்பிச்சு எந்த ஒரு கல்வியையும் விட்டு வைக்கல, எல்லாத்துலேயும் அந்த கிரேக்க தத்துவத்தை கொண்டு வந்து உள்ளார புகுத்தி வச்சிட்டாங்க. இப்ப இமாம் என்ன கேட்கிறாங்க, நீங்க மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் அதே போல மார்க்க கல்வியில மிக முக்கியமான ஒரு பகுதியாகிய உசூல், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உசூல் என்றால் அடிப்படைகள், அந்த அடிப்படையுடைய கல்வியையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹுவை பின்பற்றாமல் அவற்றை தெரிந்து கொள்வது எப்படி சாத்தியம்? இங்க மார்க்கத்தை போதிக்கிறதுக்கும் அந்த மார்க்கத்தில் கொள்கையை போதிப்பதற்கும் தான ரசூலுல்லாஹ் அனுப்பப்பட்டாங்க. அப்ப அவர்கள் எதை கொண்டு வந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ளாமல் இந்த கிரேக்க தத்துவங்களை கற்றுக்கொள்வதால் நீங்க எப்படி மார்க்க கல்வியை பெற்றுக்கொள்ள முடியும்? கேள்வி கேட்கறது புரியுதுங்களா? மார்க்கம் என்பதை போதிப்பதற்கு தான் யார் வந்தாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க. அகீதாவை கொள்கையை போதிப்பதற்கு தான் அவங்க வந்திருக்கிறாங்க. ஏன்னா மார்க்கத்தில் மிக முக்கியமான பகுதி எது? முதல் பகுதி கொள்கை, முக்கியமான பகுதி கொள்கை, தலையாய பகுதி கொள்கை. அதை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஹதீசுகளை தேட மாட்டோம், ஹதீசுகளில் தேடினா எங்களுக்கு அது கிடைக்காதுன்னா இது எப்படி முடியும்? இது இது ஒரு முடியாத ஒன்று. தெளிவான அறிவுல நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு புரிய வரும். புரியுதா? சொல்றாங்க இமாம் அடுத்து ஒரு கவிதையா ஒரு வார்த்தையை சொல்றாங்க. ஐயுஹல் முஹ்ததி லியத்லுப இல்மன் குல்லு இல்மின் அப்துல் லிஇல்மிர் ரசூல். கல்வியை தேடுவதற்காக முயற்சி எடுப்பவனே, இந்த பார் எந்த கல்வியாக இருந்தாலும் ரசூலுடைய கல்விக்கு அது அடிமையாக இருக்க வேண்டும். எந்த கல்வியாக இருந்தாலும் ரசூலுடைய கல்விக்கு அடிமையாக, அதாவது என்ன அர்த்தம், அதற்கு பணிந்ததாக, அதுக்கு கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும். தத்லுபுல் ஃபுருஆ கை துஸஹ்ஹிஹ அஸ்லன் கைஃப அஃபல்த இல்ம அஸ்லில் உசூலி. நீ இந்த அடிப்படை கல்வியை கற்றுக்கொள்ளாமல், இந்த நபியுடைய இல்மை ஹதீஸ சுன்னாவை கற்றுக்கொள்ளாம நீ எத்தனையோ கல்விகளை கற்றுக்கொள்கிறாய் உன்னுடைய கொள்கையை சரி செய்வதற்காக, அது எப்படி முடியும்? நபியுடைய சுன்னாவுடைய இல்ம கற்றுக்கொள்ளாம நீ கொள்கையை சரி பண்ணுவதற்காக இந்த லாஜிக்கை கற்றுக்கொள்கிறாயே, இது எப்படி முடியும்? புரியுதா உங்களுக்கு? சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா இருக்கிறது நமக்கு நிறைவான ஒன்றுங்க. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொரு வாக்கியமும் அதனுடைய வார்த்தைகள் குறைவா இருக்கும், கருத்துகள் ஆழமா இருக்கும். அதே போல அவர்கள் எதை சொல்ல வருகிறார்களோ அதை தெளிவாக சொல்வதற்குரிய ஆற்றல் பெற்றவர்கள். எதை சொல்ல வேண்டும் என்பதையும் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறான், அதை எப்படி சொல்ல வேண்டும் என்ற திறமையையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கான். அந்த திறமை இல்லாத ஒருவரை அல்லாஹ் நபியாக ஆக்குவான்? மஅத் அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். புரியுதா? ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதும், சஹாபாக்கள் சொன்னதும், தாபிஈன்கள் சொன்னதும், தபுஉத் தாபிஈன்கள் சொன்னதும், அந்த வழியில வந்த இமாம்கள் சொன்னதும் வார்த்தைகள் குறைவாக இருந்தாலும் சுருக்கமா இருந்தாலும் கருத்துகள் நிறைவானது. வார்த்தைகள் குறைவா இருந்தாலும் சுருக்கமா இருந்தாலும் கருத்துகள் நிறைவானது. பின்னால் வந்தவர்கள் அவர்கள் எழுதிய புத்தகங்கள், பேசிய பேச்சுகள் நீண்ட நெடிய உரைகளாக, விளக்கங்களாக இருந்தாலும் அது வார்த்தைகள் அதிகமாக இருக்கும், கருத்துகள் அதுல இருக்காது. புரியுதுங்களா? சில பேரு பின்னாடி வந்தவர்கள், சில பேரு நம்முடைய முன்னோர்களை கொஞ்சம் தரம் குறைத்து மதிப்பிடுறாங்க. எப்படி தரம் குறைத்து மதிப்பிடுறாங்க? அதாவது முன்னோர்கள் அவங்களுடைய காலத்துல அவங்களுக்கு அந்த அளவுக்கு தான் தெரிஞ்சிருந்துச்சு, இந்த காலத்துல நிறைய பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்கு, அதுக்காக நம்ம இந்த கிரேக்க தத்துவங்களை படிச்சு இப்படி எல்லாம் விளக்க சொன்னாதான் மக்களுக்கு வந்து புரிய வரும், குரான் ஹதீஸ நேரடியா நம்ம வந்து மக்களுக்கு புரியும்படி விட்டுட்டு அவங்க குழம்பி போயிடுவாங்க. இந்த மாதிரியாக அவர்கள் மக்களுடைய அந்த சிந்தனையை கெடுத்தார்கள். இன்றைக்கு எப்படி இதுக்கு உதாரணம் சொல்றதா இருந்தா, நிகழ்கால உதாரணம் உங்களுக்கு தேவை. இப்ப இந்த டிஎன்டிஜே தௌஹீத் ஜமாத் இருக்குது, இவங்க மக்களை மயக்கிறதுலாம் எப்படின்னா, அந்த காலத்துல சஹாபாக்கள் தாபியன்கள் காலத்துல அறிவியல் இருந்துச்சாங்க, ராக்கெட் இருந்துச்சா, அவங்க காலத்துல சயின்ஸ் இருந்துச்சா, அவங்க காலத்துல பிளைட் இருந்துச்சா, அவங்க காலத்துல கப்பல் இருந்துச்சா, அவங்களால எப்படிங்க புரிஞ்சிருக்க முடியும் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட வசனங்கள் எல்லாம்? இப்படி மக்களுக்கு சொல்ல சொல்ல, அப்படியா, அப்ப சஹாபாக்கெல்லாம் கை நாட்டு போல இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் விவரம் பத்தாது போல இருக்கு. இப்ப இன்றைக்கு நமக்கு அறிவியல் வளர்ந்துருச்சு, நிறைய விஷயங்களை நம்ம புரியுறோம், ராக்கெட்டை விட்டுட்டோம், அதை விட்டுட்டோம், இதை விட்டுட்டோம், இதை கண்டுபிடிச்சிடும், அதை கண்டுபிடிச்சிடும், இப்ப நம்ம குரான புரியற மாதிரி அவங்க புரிஞ்சிருப்பாங்களா? இந்த மாதிரி சொன்ன உடனே மக்கள் அப்படியே அந்த பாமர மக்கள் அந்த வாதத்துக்கு மயங்கிட்டு ஒட்டுமொத்தமா சஹாபாக்கள் அவங்களுடைய கல்வியை அப்படியே புறக்கணிச்சுட்டு, இப்ப இனிமே நீங்க சொல்லுங்க குரானுக்கு எது விளக்கம்னு நாங்க அதை ஏத்துக்கிறோம், மார்க்கம்னு நீங்க எதை சொல்றீங்களோ நாங்க அதை ஏத்துக்கிறோம்னு நிலைமைக்கு வந்துடுறாங்க. இந்த வாதம் இருக்குதே, இது புதுசா இன்னைக்கு, இன்றைக்கு இவர் சொன்ன வாதம் மட்டுமல்ல, நல்ல கவனிங்க, யாரெல்லாம் நபியை விட்டும் சஹாபாக்களை விட்டும் அந்த சான்றோர்களை விட்டும் உம்மத்தை திசை திருப்பி வழி எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் ஒவ்வொரு காலத்திலையும் இதே வாதத்தை தான் சொன்னாங்க. புரியுதா இல்லையா? குரானையும் ஹதீஸையும் சஹாபாக்களுடைய தாபியங்களுடைய அந்த நேரான வழிமுறையை விட்டு மக்களை யாரெல்லாம் திசை திருப்பணும்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாரும் முன்வைத்த அதே வாதத்தை தான் இவரும் சொன்னார். அந்த வாதம் என்ன, அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, அவங்க காலத்துல இப்படி இல்ல, நம்ம காலத்துல இப்படி இருக்குது, இதுக்கு இதெல்லாம் தேவை, அவங்க இதெல்லாம் புரிஞ்சிருப்பாங்களா, நம்ம இதெல்லாம் புரிஞ்சிருக்கிறோம், புரியுதா? இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி சொல்லி சஹாபாக்களுடைய கல்வியை விட்டு அவர்கள் மக்களை தடுத்தார்கள். அப்ப சஹாபாக்களை விட்டு தடுத்துட்டு அடுத்து என்ன இருக்குது, இவங்க எதை சொல்றாங்களோ, இவங்களுடைய மன இச்சை, இவங்களுடைய மனசு எதை விரும்புதோ அது மார்க்கமா போயிடும். அப்ப விரும்பியதை ஏற்பார்கள், விரும்பியதை மறுப்பார்கள். இதுக்கு இமாம் இப்னு அபில் அஸ் ரஹிமஹுல்லாஹ் ஷாரிஹ் அவங்க மறுப்பு சொல்றாங்க. இந்த பாருங்க, இவர்கள் யார் என்றால் உண்மையிலேயே முட்டாள்கள். நம்முடைய சலஃபுகளின் கல்வி ஞானத்தையும் அந்த கல்வியின் ஆழத்தையும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஞானத்தின் பரிபூர்ணத்துவத்தையும் புரிந்து கொள்ள முடியாத முட்டாள்கள் இவர்கள். யாரு, யார் அந்த முன்னோர்களை குறை சொல்றாங்களோ, யார் அந்த சான்றோர்கள் உயர்ந்தவர்களை குறை சொல்றாங்களோ, உண்மையிலேயே கல்வியில் தரம் குறைந்தவர்கள் யாரு, இவர்கள்தான். புரியுதுங்களா? இந்த பின்னோர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க சொன்னா, வீணுக்காக ஃபார்மாலிட்டிக்காக சிரமப்பட்டு ஏதோ பேசணும், ஏதோ உளரணும் என்பதற்காக இவர்கள் உளர்கிறார்களே தவிர, இவர்கள் பேசுவதில் உண்மையில் மார்க்கம் ஏதும் இல்லை. ரொம்ப அழகான வார்த்தைங்க இது. இந்த பின்னோர்கள் யாரெல்லாம் சஹாபாக்களுடைய வழிமுறையிலிருந்து விலகி போய் பேசுறாங்களோ, அவங்க பேச்சு கவர்ச்சியா இருக்கலாம், பேச்சு ரொம்ப நீளமா இருக்கலாம், உண்மையிலேயே அவர்களுடைய பேச்சு வீணான பேச்சை தவிர வேறொன்றுமாக இருக்காது. அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? ஆகவே நாம் யார் பக்கம் கண்டிப்பா திரும்பியாக வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவின் பக்கம் திரும்பியாக வேண்டும். சலஃபுகள், சஹாபாக்கள், தாபியீன்களுடைய அந்த விளக்கங்களின் பக்கம், அவர்களுடைய கூற்றுகளின் பக்கம் கண்டிப்பாக திரும்பியாக வேண்டும். மார்க்கத்தினுடைய எல்லா விஷயங்களிலும், நல்ல கவனிங்க, மார்க்கத்தினுடைய எல்லா விஷயங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவின் பக்கமோ சஹாபாக்கள் தாபியீன்கள் பக்கமோ நம்ம திரும்பியாக வேண்டும். அதுபோலவே அந்த மார்க்கத்தில் மிக மிக முக்கியமான பகுதியாகிய, மார்க்கத்தினுடைய அடிப்படை பகுதியாகிய சொல்லுங்க, கொள்கை, அகீதா, உசூல், புரியுதுங்களா? அதனுடைய அதை அறிந்து கொள்வதற்கும் அதன் பக்கம்தான் நம்ம திரும்பியாகணும். அதை விட்டுட்டு நீங்க எங்க போய் தேடினாலும் சரி, அது அசலை விட்டுட்டு தொழிய போய் தேடின மாதிரி. தொழில் தெரியுமா எதுக்கு சொல்லுவாங்க? தொழில்ன்னு சொல்லி தோல். இப்ப இந்த உதாரணத்துக்கு கல்ல இருக்கு, பாதம் இருக்கு, இந்த மாதிரி தானியங்கள்ல மேல என்ன இருக்கும், உள்ளார பருப்பு இருக்கும், விதை இருக்கும், அதுக்கு மேல தொழில் இருக்குமா இல்லையா? அந்த தொழியை விட்டுவிட்டு, அதாவது விதையை விட்டுவிட்டு உள்ளார உள்ள பருப்பை விட்டுட்டு அந்த தொழியை தேடினவங்க மாதிரி தான். புரியுதா இல்லையா? இதுவும் அந்த கொள்கை, அதாவது அவங்க படிச்ச அந்த கல்வி இருக்கா இல்லையா, அதாவது அந்த பருப்புக்கு மேல இருக்கக்கூடிய தொழில் கூட எதுக்காவது பிரயோஜனம் பெறும். எதுக்கு பிரயோஜனம் பெறும்? உதாரணமா இப்ப நெல் இருக்குமா, உம்மியா இருக்கும், தவிடா இருக்கும், மாட்டுக்கு கூட போடலாம். புரியுதா? எதுக்காவது பிரயோஜனம் பெறும், கோழிக்கு போடலாம், மாட்டுக்கு போடலாம், எதுக்காவது போடலாம். ஆனா இவர்கள் மார்க்கத்தின் மேல இவர்களுடைய அறிவால எதை கொண்டு போய் போத்துனாங்களோ, அது உண்மையிலேயே சொல்ல போனா அந்த தொழிலுக்கு கூட சமம் கிடையாது. புரியுதா? எதுக்குமே அது பிரயோஜனம் பெறாது, நேரத்தை வீணாக்குவதற்கே தவிர. என்னமோ பார்க்கறதுக்கு பெரிய அறிவா பேசின மாதிரி இருக்கும், ஆனா அது அல்லாஹ் விடத்தில் அவர்களை நெருக்கமாக்கி வைக்காது. கல்வியை கொண்டு என்ன நோக்கம் உங்களுக்கு? அல்லாஹ்விடத்தில் உங்களை நெருக்கமாக்கணும். அந்த கல்வி உங்களுடைய உள்ளத்தில் வருவதால் உங்களுடைய உள்ளத்துக்கு வெளிச்சம் கிடைக்கணும், உங்களுடைய உள்ளத்தில் தக்குவா பிறக்கணும், உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய முஹப்பத்து பிறக்கணும், உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வின் மீது மதிப்பு வரணும், உங்களுடைய உள்ளத்தில் நபியின் மீது மதிப்பு வரணும், நபியின் மீது பாசம் வரணும். இதுதான் வந்து கல்வியினுடைய பலன், சமரத். புரியுதா? இன்றைக்கு யாரெல்லாம் இந்த தத்துவம் பேசுறாங்களோ, எந்த ஜமாத்தா இருக்கட்டும், இன்றைக்கு உள்ள இந்த ஜமாத்தா இருக்கட்டும், இதற்கு முன்னாடி சென்ற ஜமாத்தா இருக்கட்டும், இவர்கள் யாரிடத்திலும் அல்லாஹ் மேல முஹப்பத்தோ, ரசூல் மேல முஹப்பத்தோ, அல்லாஹ் மேல மதிப்போ, நபி மேல மதிப்போ ஒரு அறவே இருக்காது. பேருக்கு வேணா வாய் சாடலா அவங்க வந்து பேசலாமே தவிர, ஆனா அவர்கள் உண்மையிலேயே அவங்களுடைய பேச்சை நுணுக்கமா கவனிச்சிங்கன்னு சொன்னா, பல நேரங்கள்ல பல இடங்கள்ல அவர்கள் ஏதோ அறிவா பேசுறோங்கிற நினைப்புல அல்லாஹ்வை விமர்சனம் செய்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலமாக விமர்சனமாக பேசுகிறார்கள். புரியுதா? சஹாபாக்களை விமர்சனமாக கேவலமாக பேசுவதை அவர்களுடைய எழுத்துல சொல்லு நம்ம பார்க்கிறோம். இது எதனுடைய பிரதிபலிப்பு? இது எதனால் ஏற்பட்டது? இந்த சுண்ணாவை விட்டு விலகிட்டு அவங்களுடைய அறிவை கொண்டு அவர்கள் மார்க்கத்தை விளங்க முயற்சிக்கிறதுனால அந்த இல்மு இதைத்தான் உண்டாக்கும். புரியுதுங்களா? சுண்ணாவின் அடிப்படையில், சஹாபாக்களுடைய கூற்றின் அடிப்படையில் நீங்க மார்க்கத்தை கட்டீர்கள் என்றால் உங்களுக்கு அல்லாஹ் மேல அன்பு வரும், அல்லாஹ் மேல மதிப்பு வரும், அல்லாஹுவின் மீது கண்ணியம் வரும், அல்லாஹ்வுடைய ரசூல் மீது மதிப்பு, கண்ணியம், முஹப்பத்து உங்களுக்கு வரும், தக்குவா வரும், உள்ளத்துல வெளிச்சம் வரும். புரியுதா? ஆகவேதான் இமாம் அவர்கள் இவ்வளவு ஒரு நீண்ட அறிவுரையை நமக்கு முன்னுரையாக கூறி இந்த அகீதா, அதாவது எதை இமாம் அபு ஜாஃபர் தஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள் நமக்கு இந்த நூலிலே கூறியிருக்கிறார்களோ, இது ஒவ்வொன்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து, சஹாபாக்களிடமிருந்து, தாபிஈன்களிடமிருந்து நமக்கு பெறப்பட்டவை. அதை அவர்களுடைய கூற்றுகளை கொண்டே தெளிவுபடுத்துவதுதான் நம்முடைய இந்த விளக்க உரையினுடைய நோக்கமாக இருக்கிறது. நகூலு, நாம் கூறுகிறோம், ஃபி தௌஹீதில்லாஹி, அல்லாஹ்வுடைய தௌஹீத் விஷயத்தில், தௌஹீத் அல்லாஹ் ஒருவனை மட்டும் ஒருவனாக ஏற்றுக்கொள்வது, அல்லாஹுவை மட்டும் ஒருவனாக வாஹிதாக ஏற்றுக்கொள்வது. இதுக்கு விளக்கம் பின்னாடி சொல்லுவோம். புரியுதா? ஏற்கனவே சில விளக்கங்களை முன்னாடி உள்ள அகீதா கிதாபுகள்ல படிச்சிருப்பீங்க. வஹத யுவஹிது தௌஹீதன், ஒருமைப்படுத்துதல், ஒருவனாக ஏற்றுக்கொள்ளுதல். அது என்ன ஒருவனாக ஏற்றுக்கொள்ளுதல்? அல்லாஹுவை வணங்குவதில் அவன் ஒருவனை மட்டுமே வணங்குவது, அல்லாஹ்வுடைய தன்மைகள் அவன் ஒருவனுக்கு மட்டுமே என்று ஏற்றுக்கொள்வது, அல்லாஹ்வுடைய செயல்கள் அவன் ஒருவனுக்கு மட்டுமே, அந்த செயல்களுக்கு ஒப்புமை கிடையாது என்று ஏற்றுக்கொள்வது. புரியுதா? அப்ப தௌஹீதுன்னு சொன்னா இது ஒரு விளக்கமான அர்த்தங்களை உடைய ஒரு வார்த்தை. இது ஒருமைப்பாடு. தௌஹீத் என்றால் அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? ஒருமைப்பாடு. ஒருமைப்பாடு என்பது ஒரு கொள்கை, அது ஒரு வார்த்தை மட்டுமல்ல. அந்த ஒருமைப்பாடு என்பது ஒரு கொள்கை. அது என்ன கொள்கை? அது அல்லாஹுவை ஒருவனாக ஏற்றுக்கொள்வது. எப்படி? அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குவது, அல்லாஹ்வுடைய தன்மைகள் அவன் ஒருவனுக்கு மட்டும் உள்ளதாக ஏற்றுக்கொள்வது, அல்லாஹ்வுடைய செயல்களுக்கு உதாரணங்கள் சொல்லாமல் இருப்பது, அல்லாஹ்வுடைய செயல்கள், அல்லாஹ்வுடைய தன்மைகள், அல்லாஹ்வுடைய உள்ளமை, இவை அனைத்திலும் அவனை ஒருவனாக, ஏகனாக ஏற்றுக்கொள்வது. இதுதான் தௌஹீத். சரியா? விளக்கம் பின்னாடி சொல்லுவோம். இப்ப அல்லாஹ்வுடைய தௌஹீத் சம்பந்தமாக நாங்கள் சொல்ல போகிறோம். முஅத்தகிதீன், சும்மா வாயால சொல்றது மட்டும் அல்லங்க, உள்ளத்தால் இதைத்தான் நாங்கள் கொள்கையாகவும் கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து இமாம் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள்? நல்ல கவனிங்க, கொள்கை என்பது வாயினால் சொல்வது மட்டுமல்ல, கொள்கை என்பது வாயினால் நாவினால் சொல்வது மட்டுமல்ல, மாறாக நாவினால் சொல்லப்படக்கூடிய அந்த கொள்கை அது ஒரு வார்த்தை. அந்த கொள்கை என்பது அசலில் எங்கே இருக்க வேண்டும்? கல்வில இருக்க வேண்டும். முஅத்தகிதீன, நாங்கள் இதை நாங்கள் சொல்வதை கொள்கையாக கொண்டு சொல்கிறோம். முஅத்தகிதீன் பி தௌஃபீக்கில்லா, அல்லாஹ்வுடைய அருளால் நாங்கள் சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய அருளால் இதை நாங்கள் கொள்கையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இங்கே இமாம் நமக்கு எதை உணர்த்துகிறார்கள்? எப்போதுமே நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நல்லா எழுதி வச்சுக்கொள்ளுங்க, அழுத்தம் திருத்தமா மனசுல பதிய வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்க தவற விட்டா, அல்லது அல்லாஹ் பாதுகாக்கணும், நான் தவற விட்டாலும், உலகத்துல யார் தவற விட்டாலும் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். என்னாலதான், ஏன் அறிவாலதான், எப்படி ஏன் அறிவால, என்னுடைய கல்வி, என்னுடைய திறமை என்று இந்த மார்க்கத்தில் ஒரு மனிதன் பேசினால் அவன் அப்படியே தலகுப்புற அல்லாஹு தலக்கில நரகத்துல தள்ளிடுவான், வழி கெடுத்துருவாங்க. புரியுதா இல்லையா? அல்லாஹ்வுடைய அருள் எங்களுக்கு நேர் வழி கிடைச்சது, அல்லாஹ்வுடைய அருள் நாங்க முஸ்லீமா இருப்பது, அல்லாஹ்வுடைய அருள் இந்த இல்ம படிக்கிறது, அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ்வுடைய அருள் இல்லைனா உங்களையும் கொண்டு போய் அல்லாஹ் வேற எங்கேயாவது சேர்த்திருக்கலாமா இல்லையா? என்னையும் கொண்டு போய் வேற எங்கேயாவது ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் வச்சிருக்கலாமா இல்லையா? ஆகவே நல்ல கவனிங்க, நல்ல பதிய வச்சுக்கொள்ளுங்க. அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஹிதாயத், அல்லாஹ் ஹிதாயத்து மௌத்து வரைக்கும் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் உன்னுடைய அருள், உன்னுடைய அருள், உன்னுடைய அருள், உன்னுடைய அருளை என்னை விட்டு பிரிச்சிடாத, உன்னுடைய உதவிய தௌஃபீக்கை என்னை விட்டு பிரிச்சிடாத, எடுத்துடாத என்று அல்லாவின் பக்கம், அவனுடைய தௌஃபீக்கின் பக்கம் நாம் தேவை உள்ளவர்களாக இருக்கின்றவரை அல்லாஹு தஆலா ஹிதாயத்தில் நம்ம பாதுகாத்திருப்பான். இல்ல ஏன் அறிவால நான் கண்டுபிடிச்சிருவேன், ஏன் அறிவால நான் வந்து பேசிருவேன், என்னுடைய திறமையால நான் சத்தியம் எது அசத்தியம் எதுன்னு பிரிச்சு அறிஞ்சு விளங்கிருவேன் என்பதாக நம்ம யாராவது நினைச்சா அல்லாஹ்வுடைய அருள் அல்லாஹ் எடுத்துருவான், ஷைத்தான் வந்து தோல்ல கை போட்டுப்பான். ஷைத்தான் அல்லாஹ் பாதுகாக்கணும். சில விஷயங்களுக்காக சில நிகழ்கால உதாரணங்களை நம்ம வந்து அடிக்கடி சொல்ல வேண்டியது வருது, புரியுதா? அதனால ஒருத்தரை பத்தி நம்ம ஏதோ கோபத்தில் சொல்றோம்னு தயவுசெய்து யாரும் நினைச்சுக்காதீங்க. இப்ப இந்த அடிக்கடி இந்த டிஎன்டிஜே பிஜேவை பத்தி சொல்றோம்ல, இங்க பாருங்க நம்முடைய முன்னோர்கள், அதே போல இதுக்கு முன்னாடி வந்து எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் எல்லாருமே, ஃபத்வா கொடுக்கறவங்க முஃப்தி எல்லாருமே எதை பேசினாலும் பேசிட்டு எழுதிட்டு அல்லாஹ் மிக அறிந்தவன் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, புரியுதா? எந்த பெரிய முஃப்திட்ட போய் நீங்க சட்டம் கேட்டாலும் சட்டத்தை சொல்லிட்டு கடைசியா என்ன வார்த்தை சொல்லுவாங்க, அல்லாஹ் மிக அறிந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஜே மட்டும் இதை சொல்ல மாட்டார், அவருடைய புத்தகங்கள்ல எங்கேயுமே இதை எழுதியிருக்க மாட்டார். அப்ப அவர்கிட்ட கேட்கப்படுது, நீங்க இதை எழுதுறது இல்லையே, எல்லாரும் இதை எழுதியிருக்காங்களே அறிஞர்கள்லாம் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாரு, அவங்களுக்கெல்லாம் அவங்க கல்வியில சந்தேகம் இருக்கு, அவங்க சொன்னது சரியா தப்பான்னு சந்தேகம் இருக்கு, அதனாலதான் இப்படி எழுதியிருக்கிறாங்க, எனக்கு அந்த சந்தேகமே கிடையாது, நான் தெளிவா புரிஞ்சு கரெக்டா சொல்லியிருக்கேன், அதனால நான் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய புக்கு எந்த புக்கை எடுத்து பார்த்தாலும் சரி, அல்லாஹ் மிக அறிந்தவன்கிற வார்த்தை எங்கேயுமே இருக்காது. பொதுவா ஒரு புத்தகத்துக்கு மதிப்புரை, ஒரு புத்தகத்துக்கு வந்து பதிப்புரை எழுதினாங்கன்னா அந்த பதிப்புரை புத்தகத்துல வந்து இந்த மாதிரி இதுல ஏதாவது தவறுகள் இருந்தா எங்களுக்கு சுட்டி காட்டுங்க, மனிதர்களுடைய முயற்சி தான், இதுல ஏதாவது தவறுகள் இருந்தா நீங்க சுட்டி காட்டினால் நாங்கள் திருத்திக் கொள்கிறோம் அப்படின்னு போட்டுருவாங்க. அவருடைய புக்ல அது இருக்கவே இருக்காது. கேட்டா நான் எதையுமே தவறா சொல்றதே இல்லையே, அப்படி சொன்னாதானே, நான் சொல்வதில் எனக்கு சந்தேகம் இருந்தால் தானே, நான் எதை சொன்னாலும் தெளிவா ஆராய்ச்சி பண்ணி கரெக்டா சொல்றேன், அதனால எனக்கு இந்த விஷயம் இந்த வார்த்தைகளே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுக்கு சொல்ல வந்த புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த மனிதர் நல்ல மனிதராக இருந்தவர் எப்ப அவரிடத்துல வழிகேடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவர் மேல சவாரி செய்ய ஆரம்பிக்குது, எப்ப தன்னுடைய அறிவை எல்லாருடைய அறிவுக்கு மேலையும் இன்னும் எந்த அளவுக்கு அல்லாவை மிஞ்சியும், அல்லாவுடைய உதவி கூட எனக்கு தேவையில்லை, என்னுடைய அறிவை கொண்டு நான் விளங்கிக் கொள்ள முடியுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது ஒரு மூர்க்கத்தனமான ஒரு மார்க்க அறிஞர் எண்ணக்கூடாத ஒரு நிலைக்கு போகும் பொழுது அப்ப பாருங்க அல்லாவுடைய தௌஃபீக்கு அங்கு அகண்டு போயிடுது. குழப்பங்களுக்கு மேல குழப்பம், பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை, அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி, இங்க பாருங்க, நம்ம ஒரு கெட்டவர்களை பற்றியோ வழிகெட்டவர்களை பற்றியோ சொல்லும் பொழுது நமக்கு பெருமை இருக்கக்கூடாது. யாழ்லா நீ என்ன அதிலிருந்து பாதுகாத்தியே, எப்படி இருக்கணும் நமக்கு, யாழ்லா நீ என்னை அந்த சிந்தனையிலிருந்து பாதுகாத்தி என்று அல்லாஹ் நம் மீது செய்திருக்கக்கூடிய அருளை நினைவு கூறும் வண்ணமாகத்தான் நம்ம பேசணும், புரியுதா? அப்ப நேர்வழியில் நேர்வழி பெற்றவர் யாருடைய அருளை கொண்டு நேர்வழி பெற்றிருக்கிறார், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு, புரியுதா? அப்ப முஅத்தகீதீன பி தௌஃபீக்கில்லா சொல்கிறார்கள், நாங்கள் சொல்கிறோம் அல்லாஹ்வுடைய தௌஹீதுடைய விஷயத்துல சொல்வதை நாங்கள் கொள்கையாகவும் கொண்டிருக்கிறோம், இது எல்லாவற்றுக்குமே என்ன காரணம், பி தௌஃபீக் இல்லை, அல்லாஹ்வுடைய அருள் தான் காரணம். அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லை என்றால் எங்களால இந்த கொள்கையை அடைந்திருக்க முடியாது, இதை சொல்லி இருக்க முடியாது, இதுக்கு விளக்கமும் நாங்கள் சொல்லி இருக்க முடியாது. சரி, அப்ப என்ன சொல்ல போகிறோம், அதுதான் நகூலு ஃபி தௌஹீதில்லாஹி முஅத்தகீதீன பி தௌஃபீக்கில்லாஹ். அப்ப அன்னல்லாஹ் நான் சொன்னோம் நம்ம, சரி அது ரெண்டு மாதிரி படிக்கலாம், அன்னல்லாஹ்னு படிக்கலாம் அல்லது இன்னன் படிக்கலாம். இப்ப இன்னே போட்டுக்கொள்ளுங்க, இன்ன அல்லாஹ வாஹிதுன் லா ஷரீக லஹு, இன்ன நிச்சயமாக அல்லாஹ அல்லாஹ். இப்ப இன்னக்கு பிறகு எங்கெல்லாம் இஸ்மு பெயர் வருமோ அங்கெல்லாம் ஃபத்ஹா தான் வரும், புரியுதுங்களா? இன்ன அல்லாஹ வாஹிதுன், இன்ன அல்லாஹு சொல்லக்கூடாது, எப்படி சொல்லணும், இன்ன அல்லாஹி சொல்லக்கூடாது, எப்படி சொல்லணும், ஆமா, இன்னல்லாஹ வாஹிதுன், நிச்சயமாக அல்லாஹ் ஒருவன் தான், லா ஷரீக லஹு, அவனுக்கு இணை இல்லை. புரியுதா? நம்ம படிக்கக்கூடிய கொள்கை பாடத்தில் முதலாவதாக இன்று நாம் எதை கற்றுக்கொள்ள போறோம்? இன்னல்லாஹ வாஹிதுன் லா ஷரீக லஹு, இன்னல்லாஹ வாஹிதுன் லா ஷரீக லஹு, இன்னல்லாஹ வாஹிதுன் லா ஷரீக லஹு. வாங்க இதுக்குள்ள விளக்கத்தை நம்ம பார்ப்போம். அன்னத் தௌஹீத் அவ்வலு தாவத்தி ருசுல். இமாம் ஷாரிஹ் சொல்கிறார்கள், இந்த தௌஹீத் என்ற இந்த விஷயம்தான் நபிமார்களுடைய அழைப்பினுடைய முதல் கோரிக்கை, முதல் அழைப்பு, முதல் பிரகடனம். பிரகடனம் என்றால் என்ன? அதை வெளிப்படுத்தக்கூடிய செய்தி, மக்களுக்கு வெளிப்படுத்தி அவங்க சொல்லக்கூடிய செய்திகளிலேயே முதல் செய்தி எது? இந்த தௌஹீத் தான். நல்ல கவனிங்க, திரும்ப சொல்றேன், உலகத்தில் எத்தனை நபிமார்கள் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த எல்லா நபிமார்களுடைய அவ்வலு தாவா, அழைப்பின் முதல் அழைப்பு, அழைப்பின் முதல் செய்தி எது? தௌஹீத். புரியுதா? குர்ஆனுடைய வசனங்களை எழுதி கொள்ளுங்க, நீங்க இன்ஷா அல்லாஹ் வீடுகளில் போய் பாருங்க. சூரத்துல் அஅ்ராஃப் 7வது அத்தியாயம் 59வது வசனம், 65வது வசனம், 73 அரபியில் சொல்ல மாட்டீங்களா? அப்புறம் சூரத்துல் ஆராஃபுடைய 85, எல்லாம் ஆங்கிலம், லண்டன்ல இருந்து நேரா குதிச்ச மாதிரி தான். அப்புறம் சூர அந்நஹல் 16வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனம், சூரத்துல் அன்பியாவுடைய 25வது வசனம். கவனிங்க, சூரா ஆராஃபுடைய, சூரா ஆராஃபுடைய 59, 65, 73, 85, சூரா அந்நஹலுடைய 36, சூரத்துல் அம்பியாவுடைய 25. இந்த வசனங்கள் எல்லாம் குர்ஆன்ல சொல்லப்பட்ட தௌஹீதுடைய வசனங்களில் இருந்து ஒரு சில வசனங்கள். கவனிக்கிறீங்களா? இந்த எல்லா வசனங்களும் இது போன்று இருக்கக்கூடிய குர்ஆனுடைய நூற்றுக்கணக்கான வசனங்களும் நமக்கு மிக தெளிவாக ஒரு அடிப்படையை உறுதி செய்கின்றன. அது என்ன அடிப்படை? நபிமார்களுடைய முதல் அழைப்பே தௌஹீது தான். புரிஞ்சா? மாத்த கூடாது. ஒரு ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது, அதுக்கு ஆதாரம் சொல்லும் பொழுது அந்த விஷயத்தோட ஒட்டி புரியணும். இந்த சொல்லப்பட்ட வசனங்களில் இருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? நபிமார்கள் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டு மக்களை சீர்திருத்தம் செய்வதற்காக அவர்கள் அந்த தாவா சீர்திருத்த பணியை ஆரம்பித்த போது அவர்கள் மக்களை பார்த்து பேசிய முதல் பேச்சே எது? தௌஹீதான். சரியா? இப்ப அதிலிருந்து ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம எடுத்துப்போம். பார்த்த வசனங்களிலிருந்து ஒரே ஒரு வசனத்தை மட்டும், உதாரணமா சூரத்துல் ஆராஃபுடைய 59வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நபிமார்கள் தாவா செய்வது கடமையாக்கப்பட்ட நபிமார்கள், முதல் நபி யாரு? நூஹ் நபி. மக்களை பார்த்து முதல்ல பேசுறாங்க, நூஹை நாம் அவருடைய மக்களுக்கு நபியாக ரசூலாக அனுப்பினோம். அவர் மக்களை பார்த்து என்ன சொன்னார்? யா கௌமி அபுதுல்லா, மக்களே அல்லாஹ்வை வணங்குங்கள். மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, அவனை தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை. முடிச்சு. அப்ப நபிமார்கள் முதல்ல அழைத்த அழைப்பு எதற்காகத்தான்? அல்லாஹ் ஒருவனை வணங்குவதற்காக. அதான் தௌஹீத். தௌஹீத் என்றால் அல்லாஹ் தான் படைத்தவன், இரண்டு படைப்பாளர்கள் இல்லை, அதெல்லாம் இருக்குது, எல்லாரும் நம்பின விஷயம். தௌஹீத் என்றால் என்ன? அல்லாஹ் ஒருவனை வணங்குவது. அப்ப நபிமார்களுடைய தாவால முதல் தாவா எது? தௌஹீத். அந்த தௌஹீத் என்றால் என்ன? அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவது. இப்ப இந்த குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் இதை தான் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய ஹதீஸ நம்ம சஹீஹான ஹதீஸ் கிதாபுகள் புகாரி முஸ்லீம் போன்ற கிதாபுகள் பார்க்கிறோம். ஏற்கனவே இது உங்களுக்கு வந்திருக்கும். உமிர்து அன் உகாத்தில் அன்னாஸ் ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ். எனக்கு கட்டளை கொடுக்கப்பட்டுள்ளது, நான் மக்களிடம் யுத்தம் செய்ய வேண்டும் என்று. எதற்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்று? அவர்களுடைய செல்வத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காகவா, அவர்களது நாடுகளை எனது நாடுகளாக ஆக்க வேண்டும் என்பதற்காகவா, அவர்களது கோட்டைகளை எனது வீடாக ஆக்க வேண்டும் என்பதற்காகவா? இல்லை. எதற்காக? ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று அவர்கள் சாட்சி சொல்வதற்காக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று அவர்கள் சாட்சி சொல்வதற்காக. அப்ப இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் செய்ததனுடைய முதல் காரணம். இதுதான் காரணம். இதை தவிர வேற ஒரு காரணம் இல்ல. பத்ரா இருக்கட்டும், உஹதா இருக்கட்டும், கந்தகா இருக்கட்டும், அஹ்சாபா இருக்கட்டும், எல்லா போருடைய நோக்கம் என்ன? தௌஹீதுக்காக தான். விளங்குதுங்களா? சரி, இப்ப அடுத்து கவனிங்க. இந்த தௌஹீத் இருக்கு பாருங்க, இதுதாங்க நம்முடைய ஸ்டார்டிங்கும் இதுதான் நம்முடைய கடைசியும். தௌஹீத் தான். ஒரு குழந்தைக்கு அது பேச ஆரம்பிக்கும் போது நம்ம முதல்ல எதை கற்றுக் கொடுக்கணும்? லா இலாஹ இல்லல்லாஹ்வை கற்றுக் கொடுக்கணும். ஒரு மனிதர் மௌத்தா போகும் பொழுது, மௌத்தா போகக்கூடிய நிலையில் அவர் இருக்கும் பொழுது அவருக்கு நம்ம எதை தல்கீன் செய்யணும்? குல் லா இலாஹ இல்லல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. யாருடைய பேச்சின் கடைசி பேச்சாக லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குமோ அவர் சொர்க்கம் செல்வார். அப்ப என்ன தெரியுது? தௌஹீத் தான் பிதாயத்தும் நிஹாயத்தும். தௌஹீத் தான் ஸ்டார்டிங்கும் எண்டும். அப்ப ஒரு குழந்தைக்கு நம்ம முதல்ல பேச்சை சொல்லித்தரதாக இருந்தாலும் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லித்தரும். ஒரு மனிதர் மரணிக்கும் போது அவருடைய மரண தருவாயில கடைசி அவரால் பேசக்கூடிய அந்த சக்தியில் அவர் இருக்கும் பொழுது அவருக்கு நம்ம சொல்லித்தரது எதுதான்? லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப இது யாருக்கு கிடைக்க பெற்று விடுமோ அவர் கண்டிப்பா வெற்றி அடைந்து விடுவார். புரியுதுங்களா? அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். இப்ப கவனிங்க, இதுவரைக்கும் சொன்னது புரியுதா? ஓகே, அடுத்த ஸ்டெப்புக்கு, அடுத்த தர்ஜாவுக்கு போவோம். இந்த தௌஹீதுல மூன்று விஷயங்கள் இருக்க வேண்டும். தௌஹீதில் மூன்று விஷயங்கள் இருக்க வேண்டும். இந்த தௌஹீதை பற்றி நம்ம பேசும் பொழுது இதில் மூன்று அடிப்படை விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம். அப்படி இருந்தாதான் இது முழுமையான தௌஹீதாக ஆகும். கவனிக்கிறீங்களா? தௌஹீதுல மூன்று விஷயங்களை சேர்த்து பேசினால்தான் முழுமையான தௌஹீதாக வரும். மூன்று சேர்ந்து இருக்கணும். புரியுதா? முதலாவதாக அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள், இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய ருபூபியத், மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய உலூஹியத் அல்லது இலாஹியத். முதலாவது அல்லாஹ்வுடைய சிஃபாத், இரண்டாவது அல்லாஹ்வுடைய ருபூபியா, மூன்றாவது அல்லாஹ்வுடைய உலூஹியத் அல்லது இலாஹியத். இந்த மூன்றுமே ஒரே தரஜால உள்ளது தாங்க. நல்லா கவனிச்சுக்குங்க, இது ஒன்று, இது அடுத்தது, இது அடுத்ததுன்னு கிடையாது. இந்த மூன்றுமே ஒரே தரஜா. அதனால எதை முதல்ல சொன்னாலும் பிரச்சனை கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க முதல்ல தௌஹீது உலுஹியான்னு சொல்லுங்க, தௌஹீது இலாஹியான்னு சொல்லுங்க, அடுத்தது ருபூபியான்னு சொல்லுங்க, அடுத்தது சிஃபாத்துன்னு சொல்லுங்க, அல்லது முதல்ல ருபூபியான்னு சொல்லுங்க, அடுத்து சிஃபாத்து சொல்லுங்க, அடுத்து உலுஹியான்னு சொல்லுங்க, எப்படி சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஏன்? இந்த மூன்றுமே ஒரே தரஜால உள்ளது. இந்த மூன்றுல இதுக்கு ரொம்ப தரஜா, இதுக்கு கொஞ்சம், இதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா பிரச்சனை கிடையாது, அப்படி கிடையாது. எப்படி கபூர்ல கேட்கப்படக்கூடிய கேள்வி, மூணு கேள்வி இருக்குல்ல, மர் ரப்புக்க, ஒமா தீனுக்க, ஒமா தா தகூலு ஃபீஹா தரஜுல், மூணு கேள்விக்குமே பதில் சொல்லி ஆகணும். மூன்றில் ஒன்றுக்கு சொல்லவில்லை என்றாலும் பிரச்சனை தான். கவனிக்கிறீங்களா? அப்ப இந்த தௌஹீதுடைய மூன்று அம்சங்கள், ஒன்று அல்லாஹுடைய சிஃபாத்து சம்பந்தப்பட்டது, இரண்டாவது அல்லாஹுடைய ருபூபியத்து சம்பந்தப்பட்டது, மூன்றாவது அல்லாஹுடைய உலூஹியத்து சம்பந்தப்பட்டது. இந்த மூன்று விஷயங்களை நம்ம தெரிந்து கொண்டால்தான் முழுமையான தௌஹீதை தெரிந்து கொண்டவர்களாக ஆக முடியும். புரியுதா? இதுல ஒரு ஒரு விஷயமா பார்ப்போம். அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். சிஃபாத் என்றால் என்ன? அல்லாஹுடைய தன்மைகள். தன்மைகள் இல்லாத ஒரு இறைவன் அல்ல அல்லாஹ். எந்த ஒன்றுமேமா அல்லாஹு தாலா அவனுடைய ஒரு நியதி வச்சிருக்கிறான். தன்மைகள் இல்லாமல் ஒரு பொருள் கிடையாதுமா. எந்த ஒரு பொருளை எடுத்தாலுமே அதற்கு ஒரு தன்மை இருக்கும். புரியுதா? ஏதாவது ஒரு பொருளை, தன்மை இல்லாத ஒரு பொருளை நீங்க கற்பனை செய்ய முடியுமான்னு பாருங்களேன், சொல்லுங்க. படைப்புகளுக்கு அவற்றுக்கு ஏற்ற தன்மைகள். இப்ப ஒரு பொருள் உதாரணத்துக்கு, இது இந்த பொருள் எடுத்தீங்களா, இது ஒரு பொருள், இதுக்கு தன்மை இருக்கும். ஒன்னு வேலை செய்யக்கூடியதா வேலை செய்யாததா, புரியுதா? கருப்பா செவப்பா, கனமானதா மென்மை லேசானதா, உயரமானதா குட்டையானதா, இந்த மாதிரி ஏதாவது தன்மைகள் ஒவ்வொரு பொருளுக்கும் இருக்கு. சரியா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் ரப்பாக இறைவனாக இருக்கிறான். அவனுக்கு என்று விசேஷமான சிறப்பான தன்மைகள் இருக்கின்றன. அந்த தன்மைகள் இல்லாமல் அவன் தன்னை சொல்வதில்லை. அந்த தன்மைகள் இல்லாமல் அவன் நம்ம அவனை பற்றி நமக்கு சொல்வதில்லை. அப்ப எந்த தன்மைகளை அல்லாஹு தஆலா தன்னோடு சேர்த்து சொல்லி இருக்கிறானோ, எந்த தன்மைகளை, அந்த தன்மைகளை அவனுக்கு உரிய தன்மைகளாக நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதை ஏன் இந்த அளவுக்கு நம்முடைய அந்த முன்னோர்கள் அழுத்தமாக வலியுறுத்தி சொன்னார்கள் என்றால், முஸ்லிம்கள்ல சில வழிகட்ட கூட்டம் அல்லாவுக்கு தன்மைகள் இருக்கு என்று சொன்னா அது வந்து பல அல்லாவை ஏற்படுத்தின மாதிரி ஆகி போயிடும், அல்லது அல்லாஹுவை படைப்புகளோட கொண்டு வந்து கலந்த மாதிரி ஆகி போயிடும் என்று முட்டாள்தனமா அவங்க புரிந்து கொண்டு அல்லாஹ்விற்குள்ள அத்தனை தன்மைகளையும் மறுத்தார்கள். அல்லாஹ்விற்குள்ள அத்தனை தன்மைகளையும் அவர்கள் மறுத்தார்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் புரியறதுக்கு, இந்த அளவுக்கு புரிஞ்சா சரி, இல்லனா பின்னாடி போகும்போது போகும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை கேட்க கேட்க உங்களுக்கு புரிய வரும். இப்ப பாருங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். இப்ப காலையில நீங்க எந்திரிக்கிறீங்க, புரியுதா? ஒரு புள்ள நீங்க சொன்னதெல்லாம் கேட்டுச்சு, அப்ப நீங்க எப்படி இருப்பீங்க? சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இன்னொரு புள்ள நீங்க சொல்றதுக்கெல்லாம் மாத்தம் பண்ணுது, இப்ப என்ன செய்வீங்க? கொஞ்சம் கோபம் வருமா? கோபம் வரும்னு சொல்லுங்க, என்ன கோபம் வரும், எரிச்சப்படுவீங்க. சரியா? இப்ப பாருங்க, நல்ல கவனிங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்தீங்க, இப்ப கோபப்படுறீங்க. அப்ப முன்னாடி சந்தோஷமா இருக்கும் பொழுது கோபம் இல்லாம இருந்தீங்க, இப்ப கோபப்படும் போது சந்தோஷம் இல்லாம இருக்கிறீங்க. இப்ப சேஞ்சஸ் உங்க ஒருத்தங்கள்லயே சேஞ்சஸ் ஏற்படுதா? இவர்கள் அல்லாஹ்வை ரொம்ப பரிசுத்தமாக்குறோம் நினைச்சுக்கிட்டு, யார அதாவது அல்லாஹ்வை பரிசுத்தமாக்கணும், எப்படி ஆக்கணும், நபிமார்கள் சொல்லி கொடுத்தபடி ஆக்கணும் இல்லையா? இவர்கள் இவங்களுடைய அறிவால் லாஜிக் சொன்ன மாதிரி ஃபல்சஃபா அதான் இப்ப வருது. அப்ப பாருங்க, இப்ப இவர் சிரிச்சுக்கிறாரு, சந்தோஷமா இருக்கிறாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு கோவப்படுறாரு. ஏன் கோவப்படுறாரு? கோவப்படுறதுக்கு காரணம் வருது. கோவப்படும் பொழுது சந்தோஷம் போயிடுது, மாறிடுது நிலைமை. அப்ப இப்படி நீங்க அல்லாவுக்கும் சிஃபத் இருக்குன்னு சொன்னா அப்ப அல்லாஹ் மாறிக்கிட்டே இருக்கானா? இந்த நேரத்தில் கோவப்படக்கூடிய அல்லாஹ், இந்த நேரத்தில் சிரிக்கக்கூடிய அல்லாஹ். அப்ப அல்லாஹ்ல சேஞ்சஸ்னா எத்தனை அல்லாஹ் ஆகிட்டான் பாருங்க. இந்த முட்டாள்தனை ஏன் ஏற்படுது? படைப்புகளுக்கும் படைப்புகளுடைய தன்மைக்கு ஒப்பாக அல்லாஹ்வை கற்பனை செய்யும் போதுதான் ஏற்படுது. புரியுதுங்களா? நம்ம நம்முடைய நிலைமை என்ன? நம்ம வந்து படைக்கப்பட்டவர்கள், ஒரே நேரத்தில் ரெண்டு முரண்பட்ட சிஃபத்துகள் என்னிடத்தில் இருக்க முடியாது. இப்ப நான் சந்தோஷமாகவும் இருந்து கொண்டு நான் கவலையாகவும் இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இது யாருடைய பலவீனம்? இது மனிதனுடைய பலவீனம், மனிதனுடைய தன்மை. புரியுதா? அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய பலவீனத்துக்கு அப்பாற்பட்டவன். அவனுடைய அவனுக்கு எப்படி நீங்க ஒரு வரையறை கட்டுப்பாடை கொடுக்க முடியாதோ, அவனுடைய தன்மைகளுக்கு நீங்கள் கட்டுப்பாட்டை கொடுக்க முடியாது. அல்லாஹு தலா ஒரே நேரத்தில் கோபமாக இருப்பதோடு சந்தோஷமாகவும் இருப்பான், ஒரே நேரத்தில் அல்லாஹு தலா இரக்கமுள்ளவனாக இருப்பதோடு தண்டிக்கக்கூடியவனாகவும் இருப்பான். அல்லாஹுடைய இரக்கம் என்பதும் தண்டனை என்பதும், அல்லாஹுடைய மகிழ்ச்சி என்பதும், அல்லாஹுடைய கோபம் என்பதும் மனிதர்களுடைய கோபத்தை போன்று, மனிதர்களுடைய சந்தோஷத்தை போன்று கிடையாது. அதனாலதான் இமாம் அவங்க பாருங்க, இன்னல்லாஹ வாஹிதுன் லா ஷரீகலஹுன்னு வார்த்தை சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு சமமானவர், அல்லாஹ்வை போன்றவர், அல்லாஹ்விற்கு கூட்டானவர் யாரும் கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய சிஃபத்தை கொண்டு போய் மக்களுடைய சிஃபத்துகள் மாதிரி நீங்க கற்பனை பண்ணாதான் இந்த முட்டாள்தனம் வரும். எப்படி இன்றைக்கு சுன்னத்து வல் ஜமாத்னு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு கண்ணு இருக்கிட்டா கண்ணா அஸ்தஃபிருல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கண்ணு இருந்தா மனுஷ மாதிரி ஆயிடுவானேம்பாங்க. அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு முகமா, அது எப்படி அல்லாஹ்வுக்கு முகம், அப்ப மனுஷ மாதிரியா அல்லாஹ் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவான். குரான்ல அல்லாஹ் சொல்கிறான் அவனுக்கு கண்ணு இருக்குன்னு, குரான்ல அல்லாஹ் சொல்றான் அவனுக்கு முகம் இருக்குன்னு, குரான்ல அல்லாஹ் சொல்றான் அவனுக்கு கை இருக்குன்னு. இப்ப இவர்கள் அல்லாஹுடைய கண் என்பதை, அல்லாஹுடைய கை என்பதை, அல்லாஹுடைய கால் என்பதை இவர்கள் படைப்புகளுடைய கண்ணுக்கும் காதுக்கும் மூக்குக்கும் கைக்கும் காலுக்கும் கொண்டு போய் ஒப்பு போடுறதுனாலதான் இவங்களுக்கு இந்த பிரச்சனை. எப்படி அல்லாஹுடைய உள்ளமையில அவனுக்கு நிகர், அவனுக்கு சமமானவர் இல்லையோ, அதே போலதான் அல்லாஹுடைய தன்மைகள்லையும் அவனுக்கு சமமானவர், ஒப்பானவர், உண்மையானவர் யாரும் கிடையாது. முடிஞ்சிருச்சு. அப்ப அல்லாஹுவிற்கு நல்ல கவனிங்க, அல்லாஹுவிற்கு நாம் தன்மைகளை சொல்வோம், ஆனால் அவற்றுக்கு உண்மை கூற மாட்டோம். வித்தியாசம் புரியுதா இல்லையா? அல்லாஹுக்கு நாம் தன்மைகளை சொல்லுவோம், அல்லாஹ் கோபமானவன் சொல்லுவோம், அல்லாஹ் சிரிக்கிறான்னு சொல்லுவோம், அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான்னு சொல்லுவோம், அல்லாஹ் கோபப்படுகிறான்னு சொல்லுவோம், அல்லாஹ் தண்டிப்பான்னு சொல்றோம். இப்படி எந்த ஒரு சிஃபத்தா இருக்கட்டும், அவனுடைய உள்ளமை சம்பந்தப்பட்ட சிஃபத்தா இருக்கட்டும், எப்படி அவன் அனைத்தையும் அறியக்கூடியவன், ஆற்றல் உள்ளவன் என்று அவனுடைய உள்ளமையோடு சேர்ந்த தன்மைகளாக இருக்கட்டும், அல்லது அவனுடைய செயல்களோடு சேர்ந்த தன்மைகளா இருக்கட்டும். செயல்களோடு சேர்ந்த தன்மைகள்லாம் எப்படி, அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் வந்து பிடிக்கிறான், அல்லாஹு தாலா சிரிக்கிறான், அல்லாஹ் கோபப்படுகிறான், அல்லாஹ் பொருந்து கொள்கிறான், அல்லாஹ் தண்டிக்கிறான், இந்த மாதிரி செயல் சார்ந்த சிஃபத்துகளாக இருக்கட்டும், அல்லது அல்லாஹுடைய உள்ளமை சார்ந்த சிஃபத்துகளாக இருக்கட்டும், இந்த எந்த சிஃபத்துகள்லையுமே அல்லாஹு தாலா அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது, அவனுக்கு சமமாக யாருமே கிடையாது. இப்ப இந்த வழிகட்ட கூட்டம் அல்லாஹ்வுக்கு சிஃபத் இருக்குன்னு சொல்லும் பொழுது உடனே அந்த சிஃபத்தை படைப்புகளுடைய சிஃபத்தோட கற்பனை பண்ணிட்டு அவங்களுடைய லாஜிக்னால, அப்ப எதுக்கெல்லாம் சிஃபத் இருக்குமோ அதெல்லாம் இப்படித்தான் இருக்கும். எப்படி வந்துட்டாங்க, எதுக்கெல்லாம் சிஃபத் இருக்குமோ, இப்ப உதாரணத்துக்கு இந்த பொருள் இப்ப கருப்பா இருக்கு, கருப்பா இருக்குன்னா கருப்பா தான் இருக்கு, இது வெள்ளையாவும் இருக்குன்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களே, புரியுதா? அதனால அல்லாஹு தாலாவுக்கு முரண்பட்ட சிஃபத்துகளை நீங்க சொல்லும் பொழுது அப்ப அல்லாஹ் எத்தனை அல்லாஹ் ஆகிறான், இப்படியாக ஒரு கிறுக்குத்தனமான வாதங்களை சொல்லி அல்லாஹ்வுடைய எல்லா சிஃபத்துகளையும் சொல் சார்ந்த சிஃபத்து, அதாவது தன்மைகள் சார்ந்த, உள்ளமை சார்ந்த தன்மைகளையும் மறுத்தாங்க, செயல் சார்ந்த தன்மைகளையும் மறுத்தார்கள். புரியுதா? இரண்டாவது தௌஹீதுர் ருபூபியா, இரண்டாவது தௌஹீதுர் ருபூபியா. தௌஹீதுர் ருபூபியா என்றால் என்ன? அல்லாஹுதான் எல்லாவற்றையும் படைத்தவன், ஹாலிகு குல்லி ஷைஇன் ஒன்று. இரண்டாவது, இந்த உலகத்திற்கு இரண்டு ரப்பு இல்லை, இரண்டு கடவுள் இல்லை. இந்த நம்பிக்கைக்கு பேர் தான் தௌஹீது ருபூபியா. தௌஹீது ருபூபியா என்றால் இந்த உலகத்தை எல்லாம், பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற கடவுள் ஒருத்தன் தான் என்று நம்புறது, அதுக்கு பேர் தான் தௌஹீது ருபூபியா. அந்த ரப்பு யாரு? அல்லாஹுதான். புரியுதா? இதான் தௌஹீது ருபூபியா. இந்த தௌஹீது ருபூபியாவை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் சில வழிகட்ட இனத்தவர்களை தவிர வேற யாருக்கும் இதுல சந்தேகம் கிடையாதுங்க. உதாரணத்துக்கு இந்தியாவில் உள்ள எத்தனையோ இந்துக்கள் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இந்துக்கள், அவங்க எல்லாம் பல ஜாதிகள், பல விதமான சமய கொள்கைகள் இருக்கு. இவர்கள் எவ்வளவுதான் அந்த ஒரு சிலை வழிபாட்டில் இருந்தாலும் பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து இயக்கக்கூடியவன் ஒரு கடவுள் தான் என்பதில் அவங்களுக்கு மாற்றுக்கருத்து கிடையாது. அந்த ஒரு கடவுளுடைய அவதாரங்கள் என்பதாக பல பேர்கள் அவங்க கற்பனை பண்றாங்க. புரிஞ்சுச்சா? அதுல ஒரு சில கூட்டம் இருக்குது, அவர்களுடைய கொள்கை வந்து ஆக்குறதுக்கு ஒரு கடவுள், அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள் அப்படின்னு கற்பனை பண்ணுவாங்க. இது ரொம்ப குறைவான பேர் தான். ஆனா அதிகமான முஷ்ரிக்குகளுடைய நம்பிக்கை எப்படி, ஆக்குறதும் ஒருத்தன் தான் அழிக்கிறது ஒருத்தன் தான், அவனுடைய அவதாரங்கள் என்று பல பேர்களை கற்பனை பண்ணுவாங்க. இது இந்தியாவில் உள்ள இந்துக்கள். ஏனைய உலகத்தினுடைய பகுதிகளில் உள்ள எல்லா இறை வைப்பாளர்களும் பெரும்பாலானவர்களுடைய கொள்கை என்ன, பிரபஞ்சத்துக்கு கடவுள் காட் என்பவும் ஒருத்தன் தாங்க. புரியுதுங்களா? இரண்டு கடவுள் இல்லை. அப்ப இந்த தௌஹீது ருபூபியாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானவர்களுக்கு சந்தேகம் கிடையாது. புரியுதா இல்லையா? இப்ப இது சம்பந்தமா தான் குரான்ல நீங்க பார்க்கும் பொழுது சூரா இப்ராஹிம்ல 10வது வசனத்துல பாருங்க, நபிமார்கள் தங்களுடைய தாங்கள் அனுப்பப்பட்ட கூட்டத்தார்களை பார்த்து பேசும் பொழுது சொன்னாங்க, காலத்து ருசுலுகும் அஃபில்லா ஹிஷக்குன் ஃபாத்ரி சமாவாதி வல் அர்தி. சூரா இப்ராஹிம் 10வது வசனம், நபிமார்கள் கேட்டார்கள், என்ன மக்களே, வானங்களை பூமியை படைத்த இறைவன் விஷயத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது? வானங்களையும் பூமியையும் படைத்த இறைவனுடைய விஷயத்தில் உங்களுக்கு சந்தேகம் சொல்லிட்டு, அவனுடைய விஷயத்தில் நீங்க எப்படி சந்தேகப்பட முடியும்? புரியுதுங்களா? அப்ப அதுல நீங்க உறுதியா இருக்கிறீங்கல்ல, அவனை வழிபடுவதிலேயே நீங்க வந்துருங்க. எப்படி சொன்னாங்க, வானங்களை பூமியை படைத்த இறைவன் ரெண்டு பேருங்க, ரெண்டு பேருனா நீங்க சந்தேகப்படுறீங்க, அவன் ஒருத்தங்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லையே. அப்ப அந்த ஒருவனை நீங்கள் வணங்குங்கள். புரியுதா? அதே போல சூரா இஸ்ரா, சூரா பனி இஸ்ராயில், அதனுடைய 102வது வசனத்துல ஃபிரௌனை பார்த்து மூசா நபி கேட்கிறாங்க, லக்கத் அலிம்த மா அன்ஸல ஹாவுலாயி இல்லா ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்தி பஸாயிர். சூரா பனி இஸ்ராயில் 102வது வசனம், ஃபிரௌன் கேட்கிறான், பண்ணிக்கணும், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கிறார்கள் ஃபிரௌன் இடத்துல, ஃபிரௌனே உனக்கு நல்லா தெரியும் இந்த தௌராத்தை இறக்குனது, எனக்கு அற்புதங்களை கொடுத்தது, இதெல்லாம் வானங்கள் பூமியுடைய ரப்பாகிய அல்லாஹ் தான் கொடுத்தாங்கிறது உனக்கு நல்லா தெரியுமா தெரியாதா? அப்ப ஃபிரௌனுக்கும் நம்பிக்கை இருந்துச்சு. என்ன நம்பிக்கை? படைப்பவன் ஒருவன் தாங்கிற நம்பிக்கை இருந்துச்சு, அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தான். ஆனா மன முரண்டுக்கு அவன் மறுத்துக்கிட்டு இருந்தான். குரானுடைய மற்ற வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, உதாரணமா சூரா நம்லுடைய 14வது வசனத்துல அல்லாஹ் ஃபிரௌனை பற்றி சொல்லும் பொழுது அவனுக்கு உள்ளத்துல நம்பிக்கை இருந்துச்சு. என்ன நம்பிக்கை? சூரா நம்லுடைய 14வது வசனம், என்ன நம்பிக்கை இருந்துச்சு? அல்லாதாங்கிறதுல அவனுக்கு சந்தேகம் இல்லை. ஆனா மனசுல தெரிஞ்சுக்கிட்டு வேண்டும் என்ற மன முரண்டாக அவன் மறுத்தான். அதே போல சூரா ஷுஅராவுடைய 24-28 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்க பாத்துக்கங்க. இப்ப இந்த எல்லா வசனங்களையும் நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரிய வரும், ஃபிரௌன் அல்லாஹ் இல்லை என்று மறுத்தது எந்த விஷயத்துலதான், வெளிப்படையாக ஒரு பிடிவாதத்துக்கு மறுத்தானே தவிர அவனும் உள்ளத்தால இருக்கிறான்னு நம்பிக்கை கொண்டிருந்தான். இப்ப இதை விளங்கி கொண்டு இப்ப நம்ம யதார்த்த காலத்துக்கு வாருங்க. இந்த கம்யூனிசம் தோன்றிய காலத்திலிருந்து இந்த கடவுள் இல்லை என்ற கடவுள் மறுப்பு கொள்கை உலகத்தில் பிரபலமா வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி ரசூல்லாவுடைய காலத்திலையும் கடவுள் இல்லைங்கிற கொள்கை இருந்துச்சு, ஆனா குறைவான மக்கள்கிட்ட தான் இருந்துச்சு. அதிகமான மக்கள் கடவுள் இருக்கிறான், ஆனா கடவுளுக்கு நிறைய குட்டி குட்டி கடவுள் இருக்கிறாங்க. புரியுதா? அல்லது கடவுள் இருக்கிறான், அந்த கடவுள் பல அவதாரத்தில் இந்த பூமிக்கு வருவான் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. புரியுதா? யாருமே ரெண்டு கடவுள் மூணு கடவுள்னு சொல்லல. அதே போல இந்த பிரபஞ்சத்தில் அதிகமான மக்கள் யாருமே ரெண்டு அல்லாஹ் ரெண்டு கடவுள்னு சொல்லல. கடவுள் இல்லை என்பதை என்று சொல்லக்கூடியவங்களும் குறைவா இருந்தாங்க, ரெண்டு அல்லாஹ்னு சொல்லக்கூடியவங்களும் குறைவா இருந்தாங்க. புரிஞ்சா இல்லையா? இப்ப இந்த கம்யூனிஸ்ட் கொள்கை பரவ ஆரம்பிச்சதிலிருந்து கடவுள் மறுப்பு கொள்கை, அதாவது எல்லாமே இயற்கை, அல்லாவே இல்லை, கடவுளே இல்லைங்கிற கொள்கை வந்து பிரபலமா மக்களுக்கு மத்தியில் பேச ஆரம்பிச்சிச்சு. இப்ப தமிழ்நாட்டில் இந்த தீக்கான ஒரு இயக்கம் இருக்கு பாருங்க, அவங்களுடைய கொள்கையும் எது? நாத்தியம், கடவுளே இல்லைன்னு மறுக்கிறது. இது வந்து ஒரு யதார்த்தத்தை மறுக்கக்கூடிய ஒரு முட்டாள்தனமான ஒன்றுங்க. புரியுதுங்களா? அவர்களிடத்திலேயே நீங்க டீப்பா ஆழமா பேச போனா கடைசியில ஒத்து வந்து பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய ஒரு சக்தின்னு ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வேணா வச்சுக்கலாம் அப்படின்னு இறங்கி வருவாங்க. முதல்ல மறுக்கக்கூடியவங்க கடைசியில வாயடைச்சு வாயடைச்சு போகும் பொழுது ஒரு சக்தி ஏதோ இயக்குதுன்னு வேணா ஒத்துக்கலாம் என்று இறங்கி வருவாங்க. அல்லான்னு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்? அல்லாஹ்னு ஒத்துக்கொண்டா அடுத்து அவனுடைய தீனை ஏத்துக்கணும், இஸ்லாமை ஏத்துக்கணும், அப்ப அல்லாஹ்வுடைய சட்டங்களை ஏத்துக்கணும். அப்ப வெறும் சக்தின்னு உன்னை சொல்லிட்டு போயிட்டா சுதந்திரமா இருந்துடலாமே, கட்டுப்பாடு இல்லாம. அப்படி கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்க்கை வாழ்வதற்காகவும் தான் ஏற்றக்கூடிய சட்டங்களை மக்கள் மீது திணிப்பதற்காகவும் தான் கடவுள் இல்லை என்று ஒரு கூட்டம் சொல்லுதே தவிர, உண்மையிலேயே கடவுள் இல்லை என்று அவர்களால் மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. இப்ப பாருங்க, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய காலத்தில் ஒரு வாக்குவாதம், அவங்களுக்கும் இந்த கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு மத்தியில் ஒரு வாக்குவாதம் வருது. அப்ப அதை பற்றி அவர்கள் தத்துவமா லாஜிக்கா பேசும் பொழுது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, சரிங்க நம்ம அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, இந்த பாருங்க ஒரு கப்பல், இமாம் அபூ ஹனீஃபா வந்து ஈராக்ல இருந்தாங்களா, ஈராக்ல தஜ்லான ஒரு பெரிய நதி ஓடுது, இங்க எப்படி கங்கை நதி யமுனா அந்த மாதிரி ஓடுதோ அந்த பெரிய நதி அது தஜ்லான்னு சொல்லி, அந்த நதியில ஒரு கப்பல்ங்க, அது தானா கரைக்கு வருது, கரையில் இருக்கிற சாமானெல்லாம் தானா ஏத்திக்குது, திரும்ப ஏத்திக்கிட்டு அடுத்த கரைக்கு கொண்டு போகுது, திரும்ப சாமானெல்லாம் தானா இறக்கிடுது, திரும்ப அந்த கப்பல் தானா வந்து இந்த கரைக்கு வருது, திரும்ப சாமானை ஏத்திக்குது, திரும்ப வந்து தானா இறக்கிறது அப்படின்னு ஒரு கப்பலை பத்தி ஒரு பேசப்படுது, அந்த கப்பலை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த அல்லாஹ் இல்லை என்று, கடவுள் ஒருவன் இல்லை என்று எல்லாமே ஏற்கனவே மறுத்துக்கிட்டு இருந்த மக்கள் அபூ ஹனீஃபாவை பார்த்து கேட்கிறாங்க, ரஹிமஹுல்லா என்னங்க சொல்றீங்க, இப்படி ஒரு கற்பனை எப்படிங்க பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. யாருமே ஒரு கப்பலை இயக்காம அது தானா நங்கூரம் விட்டுக்குது, தானா கரைக்கு வருது, அடுத்த கரைக்கு போகுது, சாமானை ஏத்துக்குது, சாமானை இறக்குது அப்படின்னு நீங்க எப்படி கற்பனை செய்ய முடியும்னு கேட்கிறாங்க. அப்ப இமாம் அபூ ஹனீஃபா பதில் சொல்றாங்க, எப்படி ஒரே ஒரு கப்பலை உலகத்திலேயே ஒரே ஒரு கப்பலை நீங்க இப்படி கற்பனை பண்ண முடியலையோ, மொத்த உலகத்தினுடைய பிரபஞ்ச அமைப்புகள், சூரியன், சந்திரன், நட்சத்திரம், காற்று, கடல், மலை, இப்படி எல்லாமே தானா இயங்குதுன்னு நீங்க எப்படி கற்பனை செய்ய முடியும்? அப்ப இந்த வார்த்தையை சொன்னவுன அவங்க ரொம்ப திகைச்சு போயிடறாங்க அந்த மக்கள், புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி அல்லாஹு தாலா ஒருவன் இருக்கிறான், படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்பதுதான் பெரும்பாலான மக்களுடைய கொள்கை. இதிலிருந்து விலகி போற சில பேரு ஒன்று கடவுளே இல்லைன்னு மறுப்பாங்க, அல்லது ஒரு ரெண்டு கடவுள் மூணு கடவுள்னு சொல்லி சொல்லுவாங்க, புரியுதுங்களா? இது எல்லாமே வழிகேடு முட்டாள்தனங்கிறத நம்ம இன்ஷால்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். அப்ப தௌஹீதுடைய இரண்டாவது விஷயம் என்ன? ருபூபியா, அதாவது பிரபஞ்ச அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற இறைவன் ஒருவன் தான், அவன் அல்லாஹ் தான் என்பது. மூன்றாவது என்ன தௌஹீத் சொன்னோம்? தௌஹீதுல் உலூஹியா. இந்த தௌஹீதுல் உலூஹியா என்றால் என்ன? அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணக்கத்திற்குரியவனாக ஏற்றுக்கொள்வது. அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணக்கத்திற்குரியவனாக ஏற்றுக்கொள்வது. ஆகவே ஒரு மனிதர் அல்லாஹ் மட்டும்தான் இறைவன், அல்லாஹ் தான் பிரபஞ்சத்தை படைத்தான் என்று நம்பிக்கை கொண்டால் மட்டும் போதுமா, அல்லது அல்லாஹுவையும் வணங்கக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டுமா? அல்லாஹ் ஒருவன் தான் பிரபஞ்சத்தை படைத்தவன் என்ற தௌஹீது ருபூபியாவுடைய நம்பிக்கையும் அவனுக்கு வேணும். இரண்டாவது, அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன் என்ற தௌஹீதுல் உலுஹியாவுடைய நம்பிக்கையும் வரணும். அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் அல்லாஹுக்கு மட்டும்தான் சொந்தமானவை என்பதையும் அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி மூன்றும் சேர்ந்தால்தான் அவன் ஒரு முவஹ்ஹிதாக மூமினாக ஆகுவான். கவனிக்கிறீங்களா? ஒரு மனிதன் அல்லாஹ்தான் எல்லாவற்றையும் படைத்தான்னு நம்புறான், ஆனா வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் செய்யறதில்லை, அவன் முவஹ்ஹிதாக மூமினாக ஆகுவானா? ஆக மாட்டான், அவன் முஷ்ரிக்காத்தான் இருப்பான். அப்ப என்ன விளங்குறீங்க நீங்க? ரெண்டு அல்லான்னு சொன்னாதான் முஷ்ரிக்கு, அல்லது அல்லாவே இல்லைன்னு சொல்லி சிலைகளை வணங்கினாதான் முஷ்ரிக் என்பது அல்ல. புரிஞ்சா? யாரு முஷ்ரிக்கு? படைத்தவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லியதற்கு பிறகு வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாத மற்ற அல்லாவுக்கும் செஞ்சு கொண்டு மற்றவர்களுக்கு செய்யறவனோ முஷ்ரிக் தான். புரிஞ்சுச்சா? அப்ப தௌஹீதுல மூன்று விஷயங்கள் வேண்டும். புரியுதுங்களா? இமாமுடைய வார்த்தையை பாருங்க, நகூலு ஃபீ தௌஹீதில்லா முஅ்தகிதீன பிதௌஃபீகில்லா, அல்லாஹ்வுடைய தௌஹீது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாம் சொல்கிறோம் என்று சொல்லும் பொழுது, அப்ப தௌஹீதுனா என்ன? இமாம் பின்னாடி விளக்கம் வர்றாங்க, இன்னல்லாஹ வாஹிதுன் லா ஷரீக லஹு. புரியுதா? அதுக்கு நம்ம விளக்கம், அந்த விளக்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இதை நீங்க புரியணுங்கிறதுக்காக வேண்டிதான் நம்ம அதை சொல்றோம். அந்த இன்னல்லாஹ வாஹிதுன் லா ஷரீக லஹு என்பது அசல்ல நமக்கு தெளிவா புரிய வரணும். புரியுதா? அப்ப புரிய வரதா இருந்தா இந்த தௌஹீதுனா என்ன என்று சொன்னா, சிலர் விளங்கிக் கொள்ற மாதிரி நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடாது. சஹாபாக்களிடத்துல தாபிஈன்களிடத்துல தௌஹீத் என்பது இந்த மூன்றும் சேர்ந்த ஒன்றாக இருந்துச்சு. இந்த மூன்றும் அல்லாஹ்வுடைய அல்லாஹு தஆலா தன்மைகளோடு சேர்ந்தவன், அந்த தன்மைகள் அவனுக்கு கண்டிப்பாக ஆரம்பத்திலிருந்தே இருக்கின்றன. இரண்டாவது, பிரபஞ்சத்தை படைத்து இயக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான். மூன்றாவது, வணக்க வழிபாடுகள் எல்லாம் அவன் ஒருவனுக்குத்தான் தகுதியானது. அப்ப அத் தௌஹீத் ஃபி ஸிஃபாத், அத் தௌஹீத் ஃபி ருபூபியா, அத் தௌஹீத் ஃபி உலூஹியா, இந்த மூன்று சேர்ந்திருக்கணும். இந்த மூன்றுல எதை வேணாலும் நீங்க முன்னாடி பின்னாடி சொல்லுங்க, மூன்றுமே ஒரே தர்ஜால உள்ளது. ஒருத்தன் அல்லாஹை மட்டும் வணங்குறான், ஆனா இந்த பூமிக்கு ரெண்டு கடவுள் நம்புறான், மாதல்லா, அவன் பூமி ஆக முடியுமா? ஆக முடியாது. ஒருத்தன் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை எல்லாம் ஏத்துக்கிறான், ஆனா அல்லாஹை வணங்குறது இல்ல, அல்லது அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாதவங்களுக்கு செய்யறான், அவன் பூமினாக ஆக முடியுமா? ஆக முடியாது. அப்ப இந்த மூன்று தௌஹீதுல எந்த தௌஹீதில் ஒருவன் குறை செய்தாலும் அவன் ஈமானுடைய வட்டத்திலிருந்து வெளியேறி விடுவான். தௌஹீதுடைய இந்த மூன்று விஷயங்களில், தௌஹீதுடைய இந்த மூன்று விஷயங்களில் எந்த ஒரு விஷயத்தில் அவன் குறை செய்தாலும், எந்த ஒரு விஷயத்தில் அவன் வழிகட்டாலும், அவன் மொத்தமா தௌஹீதை விட்டு வெளியேறிடுவான். புரியுதுங்களா? அப்ப சுருக்கமா நம்ம பாடம் நடத்தினதை திரும்பி பார்த்தோம் என்று சொன்னா, இமாம் அவர்கள் சொன்ன கூற்று, நகூலு ஃபீ தௌஹீதில்லா முஅ்தகிதீன பிதௌஃபீகில்லா இன்னல்லாஹ வாஹிதுன் லா ஷரீக லஹு, நாம் அல்லாஹ்வுடைய தௌஹீது சம்பந்தமாக பேசப் போகிறோம். நாம் பேசுவதை கொள்கையாகவும் கொண்டிருக்கிறோம். நாம் பேசுவதும் நாம் கொள்கையாக கொண்டிருப்பதும் அல்லாஹ்வுடைய அருள்னால, நம்முடைய திறமையினால, நம்முடைய அறிவுனால அல்ல. நீங்க எப்ப அல்லாஹ்வுடைய அருள்னால என்று நீங்க சொல்லுவீங்களோ, அப்ப கண்டிப்பா நீங்க நபியுடைய கூற்றிலிருந்து, நபியுடைய சுன்னாவிலிருந்து, அந்த நபியுடைய தோழர்களிலிருந்து எடுப்பீங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய அருள் என்பது எங்க இருக்கு? அதுலதான் இருக்கு. எதுல இருக்கு? சுன்னால இருக்கு, சஹாபாக்களுடைய கூற்றுல இருக்கு. உங்க அறிவு உங்க திறமன் போகும்பொழுது அல்லாஹ் பாதுகாக்கணும், அதை நீங்க தூர வச்சிருவீங்க. சரி, அப்ப நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஒருவன், அவனுக்கு இணை துணை இல்லை. இன்னல்லாஹ வாஹிதுன் லா ஷரீக லஹு. அப்ப இதை பற்றி பேசும் பொழுதுதான் தௌஹீத் என்பது மூன்று அடிப்படைகளில் இருக்கின்றன. இந்த மூன்றும் தௌஹீதுடைய அம்சங்கள். இந்த மூன்றுல ஒன்ன கழட்டிட்டாலும் அது தௌஹீதாக ஆகாது. முதலாவது தௌஹீத் ஃபி ஸிஃபாத், இரண்டாவது தௌஹீத் ஃபி ருபூபியா, மூன்றாவது தௌஹீத் ஃபி உலூஹியா. இந்த மூன்றுல எதை வேணாலும் நீங்க முன்னாடி வைங்க, நடுவுல வைங்க, பின்னாடி வைங்க, மூன்றுமே ஒரே தரஜால உள்ளது. சரியா? இன்னும் இது சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்கு, நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வுல பார்ப்போம்.